46. திடன் சொல்ல தீர்க்கதரிசிகள். ஆலயத்தை திரும்ப கட்டும் பணியில் ஈடுபட்டிருந்த இஸ்ரவேலருக்கு அருகாமையிலேயே சமாரியர்கள் வசித்தார்கள். அசீரிய பகுதிகளைச் சேர்ந்த யூதரற்ற குடிமக்களுக்கும் சமாரியா மற்றும் கலிலேயாவில் எஞ்சியிருந்த 10 கோத்தரத்தாரின் மீத மாணவர்களுக்கும் இடையேயான கலப்பு திருமணத்தால் உருவான கலப்பின மக்கள் அவர்கள். பின்னான நாட்களில் தாங்கள் மெய்தேவனை தொழுவதாக சமாரியர் சொல்லிக் கொண்டனர். ஆனால் இருதயத்திலும் செய்கையிலும் அவர்கள் சிலை வழிபாட்டுக்காரராயிருந்தனர். சர்வலோகத்தின் மன்னரான ஜீவனுள்ள தேவனை தங்களுக்கு நினைவுபடுத்தவே சிலைகளை அவர்கள் வைத்திருந்தார்கள் என்பது உண்மைதான். ஆனாலும் சுரூபங்கள் மேல் மக்கள் பயபக்தி கொள்ள அது வழிவகுத்தது.
இஸ்ரவேலர் சிறையிருப்பிலிருந்து வந்த சமயத்தில் இந்த சமாரியர் யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் இருந்த சத்துருக்கள் என்றழைக்கப்பட்டனர். சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்று கேள்விப்பட்டபோது அவர்கள் செருபாபேலிடத்துக்கும் தலைவரான பிதாக்களிடத்துக்கும் வந்து அதனை கட்டும் பணியில் தாங்களும் உதவ விரும்புவதாக கூறினார்கள். உங்களோடே கூட நாங்களும் கட்டுவோம். உங்களைப் போல நாங்களும் உங்கள் தேவனை நாடுவோம். இவ்விடத்துக்கு எங்களை வரப்பண்ணின அசீரியாவின் ராஜாவாகிய எசரத்தோ நாட்கள் முதற்கொண்டு அவருக்கு நாங்களும் பலியிட்டு வருகிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் அவர்கள் வேண்டிய சிலாக்கியம் அவர்களுக்கு மறுக்கப்பட்டது. எங்கள் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுகிறதற்கு உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமில்லை. பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் ராஜா எங்களுக்கு கட்டளையிட்டபடி நாங்களே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு அதை கட்டுவோம் என்று இஸ்ரவேலின் தலைவர்கள் கூறினார்கள். எஸ்ரா 4:1-3 வரை.
பாபிலோனிலிருந்து திரும்பி வர கொஞ்சப் பேர் மாத்திரமே தெரிந்து கொண்டனர். இப்பொழுதும் தங்கள் திராணிக்கு மேலா நதாகத் தோண்டின ஒரு பணியை அவர்கள் மேற்கொண்டபோது அவர்களுக்கு வெகு அருகாமையில் இருந்தவர்கள் அவர்களுக்கு உதவ முன்வந்தனர். மெய்யான தேவனையே, தாங்களும் தொழுவதைச் சுட்டிக்காட்டின் சமாரியர்கள் ஆலய ஆராதனையில் தொடர்புடைய ஆசீர்வாதங்களிலும் சிலாக்கியங்களிலும் பங்கு கொள்ள தங்கள் விருப்பத்தை வெளிப்படுத்தினர். உங்களோடு கூட நாங்களும் கட்டுவோம், உங்களைப் போல நாங்களும் உங்கள் தேவனை நாடுவோம் என்றனர். ஆனால் தங்களுக்கு வந்த உதவியை யூதத் தலைவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தால் சிலை வழிபாடு உள்ளே நுழைய அவர்கள் ஒரு கதவை திறந்துவிட்டிருக்கக் கூடும். சமாரியரின் வஞ்சகத்தை அவர்கள் அறிந்து கொண்டனர். ஏகோவாவின் தெளிவான கட்டளைகளை பின்பற்றுவதால் தங்களுக்கு கிடைக்குமென அவர்கள் எதிர்பார்த்த ஆசீர்வாதங்களோடு ஒப்பிடும்போது அந்த மனிதரோடு உறவு வைத்து அதன் மூலம் கிடைக்கும் உதவியால் விளையக்கூடியது ஒன்றுமில்லை என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள்.
இஸ்ரவேலர் தங்கள் சுற்றுப்புறத்தாரோடு வைத்திருக்க வேண்டிய உறவு குறித்து இப்படியாக தேவன் மோசே மூலம் அறிவித்தார். அவர்களோடே உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இறங்கவும் வேண்டாம். அவர்களோடே சம்பந்தம் கலவாயாக. என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களைச் சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விலகப் பண்ணுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு உங்களைச் சீக்கிரத்தில் அழிக்கும். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள். பூமியின் மீதெங்குமுள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாயிருக்க தெரிந்து கொண்டார்.
உபாகமம் 7:2-4 வரை. 14:2.
சுற்றிலுமிருந்த தேசத்தாரோடு உடன்படிக்கை உறவை ஏற்படுத்துவதால் உண்டாகும் விளைவு பற்றி தெளிவாக முன்னுரைக்கப்பட்டிருந்தது. கர்த்தர் உன்னை பூமியின் ஒருமுனை துவக்கி பூமியின் மறுமுனை மட்டுமிருக்கிற எல்லா ஜனங்களுக்குள்ளும் சிதற அடிப்பார். அங்கே நீயும் உன் பிதாக்களும் அறியாத மரமும் கல்லுமுமான அந்நிய தேவர்களை சேவிப்பாய். அந்த ஜாதிகளுக்குள்ளே உனக்கு இளைப்பாறுதல் இராது. உன் உள்ளங்கால்கள் தங்கித் தரிக்க இடமிராது. அங்கே கர்த்தர் உனக்கு தத்தளிக்கிற இருதயத்தையும் சோர்ந்து போகிற கண்களையும் மனச்சஞ்சலத்தையும் கொடுப்பார். உன் ஜீவன் உனக்குச் சந்தேகத்தில் ஊசலாடும். உன் ஜீவனைப் பற்றி நம்பிக்கையில்லாமல் இரவும் பகலும் திகில் கொண்டிருப்பாய். நீ பயப்படும் உன் இருதயத்தின் திகிலினாலும் விடியற்காலத்தில் எப்பொழுது சாயங்காலம் வருமோ என்றும் சாயங்காலத்தில் எப்பொழுது விடியற்காலம் வருமோ என்றும் சொல்லுவாய். உபாகமம் 28:64-67 வரை. அப்பொழுது அங்கேயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய். உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும்போது அவரை கண்டடைவாய் என்றார் மோசே. உபாகமம் 4:29.
இவ்வசனங்கள் உட்பட இதுபோன்ற வேத வாக்கியங்களை செருபாபேலும் அவருடைய கூட்டாளிகளும் நன்கு அறிந்திருந்தனர். இவை நிறைவேறியதற்கான போதுமான ஆதாரங்களை தங்கள் சமீபித்திய சிறையிருப்பில் அவர்கள் கண்டிருந்தனர். இப்பொழுதும் மோசேயால் தெளிவாக முன்னுரைக்கப்பட்டிருந்த நியாயத்தீர்ப்புகளை தங்கள் மேலும் தங்கள் முற்பிதாக்கள் மேலும் கொண்டு வந்த பாவங்களை விட்டு மனந்திரும்பியதாலும் தங்கள் முழு இருதயத்தோடும் தேவனிடத்தில் திரும்பி அவரோடு தங்கள் உடன்படிக்கை உறவை புதுப்பித்துக் கொண்டதாலும் அவர்கள் அழிந்து கிடந்ததை மீண்டும் கட்டும்படியாக யூதேயாவிற்குச் செல்ல அனுமதிக்கப்பட்டிருந்தனர். அப்பொழுதுதான் அப்பணியை அவர்கள் மேற்கொண்டிருக்க சிலை வழிபாட்டுக்காரரோடு அவர்கள் உடன்படிக்கை பண்ண வேண்டுமா? அவர்களோடு உடன்படிக்கை பண்ண வேண்டாம் என்றார் தேவன். தேவாலயத்தின் இடிபாடுகளுக்கு முன்பு ஒரு பலிபீடத்தை கட்டி சமீபத்தில்தான் தங்களை தேவனுக்கு மறுபிரதிஷ்டை செய்திருந்தவர்கள் அவருடைய மக்களுக்கும் உலகத்தாருக்கும் இடையேயான வித்தியாசம் எப்பொழுதும் தெள்ளத் தெளிவாக விளங்க வேண்டும் என்பதை அறிந்திருந்தனர். எனவேதான் தேவ பிரமாணத்தின் நிபந்தனைகளை தெளிவாக அறிந்திருந்தும் அதன் நிபந்தனைகளுக்கு இணங்க மறுத்தவர்களோடு உறவு ஏற்படுத்திக் கொள்ள அவர்கள் மறுத்தனர். உபாகமத்தில் இஸ்ரவேலருக்கு போதனையாக கொடுக்கப்பட்டுள்ள நியதிகள் காலத்தின் முடிவிலுள்ள தேவ மக்களாலும் கைக்கொள்ளப்பட வேண்டியவையாகும். தேவனோடான உடன்படிக்கை உறவில் தொடர்ந்து நிலைத்திருப்பதில்தான் மெய்யான சுகவாழ்வும் செழிப்பும் உள்ளது. அவருக்கு பயப்படாதவர் களோடு உறவு ஏற்படுத்திக் கொண்டு மெய் நியதியில் சமரசமாக நாம் ஒருபோதும் உடன்படக்கூடாது. உலகியல் வாழ்வில் செல்வாக்கு கொள்ள தாங்கள் கொஞ்சமாவது உலகத்தோடு ஒத்துப்போக வேண்டும் என்று வெளிப்படையாக கிறிஸ்தவர்கள் கருதும் ஆபத்து தொடர்ந்து இருந்து வருகிறது. அத்தகைய போக்கு அதிக ஆதாயங்களை தருவது போல தோன்றினாலும் அது என்றுமே ஆவிக்குரிய அழிவில்தான் முடிவடையும். சத்தியத்தின் சத்துருக்களிடமிருந்து வரும் வஞ்சக தூண்டுதல்களின் மூலமாக நுழைய முயலும் ஒவ்வொரு தந்திரமான செல்வாக்கிற்கும் எதிராக தேவமக்கள் அதிக விழிப்போடிருக்க வேண்டும். இவர்கள் இவ்வுலகில் அந்நியரும் பரதேசிகளுமாயிருக்கிறார்கள். இடுக்கண் நிறைந்த ஒரு பாதையில் பயணிக்கிறார்கள். மெய்ப்பற்றிலிருந்து விலகச் செய்யத் தொடுக்கப்படும் நுட்ப மான சூழ்ச்சிகளுக்கும் கவர்ச்சியான தூண்டல்களுக்கும் அவர்கள் செவிசாய்க்கக்கூடாது.
தேவ நோக்கத்திற்கு வெளிப்படையாக எதிர்த்து நிற்பவர் களைப்பார்த்து பயப்படத் தேவையில்லை. பென்யமீனுக்கும் யூதாவுக்கும் இருந்த சத்துருக்கள் போல மிருதுவான வார்த்தைகளோ நயமான பேச்சோடும் வந்து தேவ பிள்ளைகளிடம் நட்புறவு கொள்ள முயல்கிறவர்கள்தாம் வஞ்சிக்கத்தக்க அதிக வல்லமையுடையவர்களாயிருக்கின்றனர். மிக சாதுரியமாக திட்டமிடப்பட்டு விரிக்கப்பட்ட வலையில் எதிர்பாராமல் அகப்படாதிருக்க அத்தகைய காரியங்களுக்கு எதிராக ஒவ்வொரு ஆத்துமாவும் விழிப்புடன் இருக்க வேண்டும். குறிப்பாக பூமியின் வரலாறு முடிவை நெருங்கிக் கொண்டிருக்கும் இன்றைய காலத்தில் ஓயாத ஜாக்கிரத்தையை தம் பிள்ளைகளிடம் தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த போராட்டம் முடிவற்றது என்றாலும் தனியே போராடும்படி எவரும் விட்டுவிடப்படவில்லை. தேவனுக்கு முன்பாக தாழ்மையோடு நடக்கிறவர்களுக்கு தேவ தூதர்கள் உதவி செய்து பாதுகாக்கிறார்கள். தம்மில் நம்பிக்கை கொள்ளும் ஒருவரையும் தேவன் புறக்கணிக்க மாட்டார். தீமையிலிருந்து பாதுகாப்பு வேண்டி தம் பிள்ளைகள் தம்மிடம் வரும்போது அவர்கள் மேல் அன்பும் இரக்கமும் கொண்டு அவர்கள் நிமித்தம் சத்துருவுக்கு எதிராக ஒரு கொடியை ஏற்றுவார். அவர்களை தொடாதே, அவர்கள் என்னுடையவர்கள், என் உள்ளங்கைகளில் நான் அவர்களை வரைந்துள்ளேன் என்று சொல்லுவார்.
சமாரியர்கள் தங்களுடைய ஓயாத எதிர்ப்பினால் யூதா ஜனத்தின் கைகளை தளரப்பண்ணி கட்டாதபடிக்கு அவர்களை சங்கடப்படுத்தி பொர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் காலம் முழுவதும் தரியு என்னும் பெர்சியா ராஜா அரசாண்ட காலம் மட்டும் அவர்கள் யோசனையை அவத்தமாக்கும்படி அவர்களுக்கு விரோதமாய் ஆலோசனைக்காரருக்கு கைகூலி கட்டினார்கள். எஸ்ரா 4:4-5. பொய்யான அறிக்கைகளால் உள்ளங்களில் அவநம்பிக்கையை எழுப்பவும் எளிதில் சந்தேகம் கொள்ளவும் செய்தார்கள். ஆனால் அநேக வருடங்களாக அந்தகார வல்லமைகள் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தன. யூதேயா மக்கள் தங்கள் வேலையை தொடர்ந்து செய்ய சுதந்திரமிருந்தது.
தேவ மக்களுக்கு தயவு காட்டாதவாறு மேதியா பெர்சியா ராஜ்யத்திலிருந்த உயர் அதிகாரிகளிடத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்க சாத்தான் முயன்று கொண்டிருந்தபோது சிறைப்பட்டிருந்தோரின் சார்பாக தேவதூதர்கள் கிரியை செய்து கொண்டிருந்தனர். பரலோகம் முழுவதுமே அக்கறை கொள்ளத்தக்க ஒரு போராட்டமாக அது இருந்தது. நன்மையின் சக்திகளுக்கும் தீமையின் சக்திகளுக்கும் இடையேயான ஒரு வல்லமையான போராட்டம் பற்றின ஒரு காட்சி தானியேல் தீர்க்கதரிசி மூலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கோரேசின் மனதில் செயல்பட்டட்ட செல்வாக்குகளை தடுக்கும் முயற்சியில் 3 வாரங்கள் அந்தகார வல்லமைகளோடு போராடினான் காபிரியேல். அந்த போராட்டம் முடிவதற்கு முன்பே காபிரியேலுக்கு உதவும்படி கிறிஸ்துதாமே வந்தார். பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தடித்திருந்தேன் என்றான் காபிரியேல். தானியேல் 10:13. தேவ மக்களுக்காக பரலோகம் செய்யக்கூடிய யாவும் செய்யப்பட்டது. இறுதியில் வெற்றி கிடைத்தது. கோரேசின் நாட்களிலும் அவருடைய குமாரனாகிய கேம்பிஸின் நாட்களிலும் சத்துருவின் சேனைகள் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தன. 7.5 ஆண்டுகள் ஆட்சி செய்தான் கேம்பிசஸ். யூதருக்கு அது ஒரு அற்புத வாய்ப்பாக இருந்தது. பரலோகத்தின் மேன்மையான வல்லமைகள் ராஜாக்களின் உள்ளங்களில் கிரியை செய்து கொண்டிருந்தன. கோரேசின் கட்டளையை முழுவீச்சில் நிறைவேற்ற பிரயாசப்பட வேண்டியதுதான் தேவ மக்களின் வேலையாயிருந்தது. ஆலயத்தை திரும்ப கட்டி அதன் ஆராதனைகளை மீண்டும் நடைபெறச் செய்யவும் யூதேயாவில் தங்கள் வீடுகளில் மீண்டும் குடியேறவும் அவர்கள் எல்லா முயற்சியும் செய்ய வேண்டியிருந்தது. ஆனால் அந்நாளில் தேவ வல்லமையில் அநேகர் விருப்பமிழந்து காணப்பட்டனர். தங்கள் எதிரிகளின் எதிர்ப்பு உறுதியாகவும் பலமாகவும் இருந்ததால் கட்டடம் கட்டினவர்கள் தங்கள் நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்தார்கள். மூளைக்கள் நாட்டப்பட்ட வேளையில் அப்பணியில் அநேகர் தங்கள் அவிசுவாசத்தை வெளிப்படுத்தின காட்சியை சிலரால் மறக்க முடியவில்லை. சமாரியர்கள் அதிகதிகமாக எதிர்த்தபோது ஆலயத்தை மீண்டும் கட்டுவதற்கான நேரம் வந்துவிட்டதா இல்லையா என்று யூதர்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்தனர். விரைவிலேயே அந்த உணர்வு எப்பக்கமும் பரவியது. கட்டுமானக்காரர் அநேகர் மனச்சோர்வும் அதைரியமும் அடைந்தவர்களாய் தங்கள் அன்றாட அலுவல்களில் ஈடுபட தங்கள் வீடுகளுக்குச் சென்றனர். கேம்பைஸின் ஆட்சி காலத்தில் ஆலயப்பணி மெதுவாகவே நடைபெற்றது. போலீஸ் மர்த்தீஸின் காலத்தில் எஸ்ரா 4:7 இவன் அர்த்த சஸ்டா என்றழைக்கப்படுகிறான். யூதர்கள் ஆலயத்தையும் நகரத்தையும் கட்டாதவாறு தடை செய்ய ஒரு கட்டளை போடும்படி மனச்சாட்சியற்ற அந்த வஞ்சகனை சமாரியர்கள் தூண்டிவிட்டனர். ஆலயம் 1 வருடக்காலம் புறக்கணிக்கப்பட்டும் கைவிடப்பட்டும் கிடந்தது. மக்கள் தங்கள் வீடுகளில் குடியிருந்து உலகப்பிரகாரமான செழிப்பைப் பெற பெரிதும் பிரயாசப்பட்டுக் கொண்டிருந்தனர். ஆனால் அவர்களின் நிலையோ வருத்தகரமாயிருந்தது. அவர்கள் என்னதான் பிரயாசப்பட்டாலும் செழிக்கவில்லை. இயற்கையின் காரியங்கள்தாமே அவர்களுக்கு எதிராக சதி செய்வது போலிருந்தது. தேவாலயத்தை அவர்கள் பாழ்நிலமாக விட்டுவிட்டது நிமித்தம் அவர்களுடைய பொருட்கள் வீணாக கழிந்து போக தேவன் அனுமதித்தார். தேவன் தம்முடைய தயவின் அடையாளமாக வயல்கள் மற்றும் தோட்டங்களின் கனிகளையும் தானியங்களையும் திராட்சையும் திராட்சரத்தையும் எண்ணெயையும் அவர்கள் மேல் பொழிந்தருளியிருந்தார். ஆனால் ஏராளமான இந்த ஈவுகளை அவர்கள் சுய நலத்துடன் பயன்படுத்தியது நிமித்தம் இந்த ஆசீர்வாதங்கள் அகற்றப்பட்டன. தரியு ஹிஸ்டாஸ்பெஸின் ஆளுகையின் ஆரம்ப கட்டத்திலும் நிலைமை இப்படியே இருந்தது. ஆவிக்குரிய நிலையிலும் லெழகீக நிலையிலும் பரிதாபமாக இருந்தனர் இஸ்ரவேலர். வெகு நாட்களாக அவர்கள் முறுமுறுத்து சந்தேகித்து இருந்தார்கள். தேவாலயம் இடிந்து கிடந்ததில் அக்கறையற்றவர்களாய் தங்கள் சுயநலன்களை முன்னிறுத்தவே அநேக நாட்கள் அவர்கள் தெரிந்து கொண்டனர். எனவே தங்களை யூதேயாவுக்கு மீண்டும் அழைத்து வந்ததில் தேவநோக்கத்தை அவர்கள் மறந்தார்கள். அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆகாய் 1:2. ஆனால் அந்த அந்தகார வேளையிலும் கூட தேவன் மேல் நம்பிக்கையோடு இருந்தவர்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போகவில்லை. அந்த நெருக்கடி நிலையை எதிர்கொள்ள ஆகாய்
சகரியா போன்ற தீர்க்கதரிசிகள் எழுப்பப்பட்டனர். தேவனால் நியமிக்கப்பட்ட இந்த தூதுவர்கள் மக்களுக்கு அவர்களுடைய துன்பத்திற்கான காரணத்தை வல்லமையான சாட்சியங்களோடு வெளிப்படுத்தினார்கள். தேவருடைய நோக்கங்களுக்கு முன்னுரிமை கொடுக்காததே இவ்வுலக ஆசீர்வாதத்தை இழந்து போனதற்கான காரணம் என்று தீர்க்கதரிசிகள் அறிவித்தனர். தேவ வீட்டை கட்ட முன்னுரிமை கொடுத்திருப்பதின் மூலம் தேவனை அவர்கள் கனப்படுத்தி அவருக்கு மதிப்பும் மரியாதையும் ஏறெடுத்திருந்தால் அவர்கள் மீண்டும் அவர் பிரசன்னத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றிருந்திருப்பார்கள்.
அதைரியப்பட்டு கிடந்தவர்கள் தங்களை ஆராயும் விதத்தில் இந்த வீடு பாழாய்க் கிடக்கும்போது நீங்கள் மச்சுப்பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ? இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழி களை சிந்தித்துப் பாருங்கள் என்று கேள்வி எழுப்பினான் ஆகாய். நீங்கள் மிக கொஞ்சமே செய்தது என்ன? நீங்கள் உங்கள் வீடுகளை கட்டுவதில் அக்கறையும் தேவாலயத்தை கட்டுவதில் அக்கறையின்மையும் கொண்டதென்ன? கர்த்தருடைய ஆலயத்தை மீண்டும் கட்டுவதில் முதலில் உங்களிடம் காணப்பட்ட ஆர்வம் எங்கே? சுயத்தை சேவிப்பதால் நீங்கள் பெற்றுக்கொண்டது என்ன? வறுமையிலிருந்து நீங்கள் தப்பிக்க நினைத்ததே தேவாலயத்தை நீங்கள் புறக்கணிக்க வழி நடத்தியது. ஆனால் இந்த புறக்கணிப்பு நீங்கள் பயந்த காரியத்தை உங்கள் மேல் வரச் செய்தது. நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூரணமடையவில்லை. நீங்கள் வஸ்திரமுடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். வசனம் 4-6.
அதன் பிறகு அவர்களுக்கு வந்த வறுமைக்கான காரணத்தை அவர்களுக்கு தெள்ளத் தெளிவாக விளங்கும் வார்த்தைகளினால் வெளிப்படுத்தினார் தேவன். அதிகமாய் வருமென்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தமென்றால், என் வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தந்தன் வீட்டிற்கு ஓடிப்போகிறீர்களே, இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் உங்கள் மேலிருக்கிற வானம் பனியை பெய்யாமலும் பூமி பலனை கொடாமலும் போயிற்று. நான் நிலத்தின் மேலும் மலைகளின் மேலும் தானியத்தின் மேலும் புது திராட்சரசத்தின் மேலும் எண்ணெயின் மேலும் இலும் பூமியில் விளைகிற எல்லாவற்றின் மேலும் மனுஷரின் மேலும் மிருகங்களின் மேலும் கைப்பாடு அனைத்தின் மேலும் வறட்சியை வருவித்தேன் என்றார். வசனம் 9-11.
உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் மலையின் மேல் ஏறிப்போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். அதின் பேரில் நான் பிரியமாயிருப்பேன். அதினால் என் மகிமை விளங்கும் என்றார் தேவன்.
வசனம் 7-8. கடிந்து கொள்ளும் விதத்திலும் ஆலோசனையாகவும் ஆகாய் மூலம் கொடுக்கப்பட்ட செய்தியை இஸ்ரவேலின் மக்களும் தலைவர்களும் மனமாற ஏற்றுப்பொந்துவற்கொண்டனர்.
தேவன் தங்கள் மேல் அக்கறைக்குரிய மற்றும் உலக ஆசீர்வாதமானது தேவனுடைய கட்டளைகளுக்கு உண்மையாக கீழ்ப்படிவதைச் சார்ந்தே இருந்ததால் மீண்டும் மீண்டும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட போதனையை புறக்கணிக்க அவர்கள் துணியவில்லை.
தீர்க்கதரிசியின் வார்த்தைகளால் விழித்துக் கொண்ட செருபாபேலும் யோசுவாவும் ஜனத்தில் மீதியான அனைவரும் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கும் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்தார்கள்.
வசனம் 12. இஸ்ரவேலர் கீழ்ப்படிய தீர்மானித்ததுமே கடிந்து கொள்ளும் விதத்தில் கொடுக்கப்பட்டிருந்த வார்த்தைகளைத் தொடர்ந்து ஊக்கமூட்டும் வார்த்தைகள் கொடுக்கப்பட்டன.
அப்பொழுது ஆகாய் ஜனங்களை நோக்கி, நான் உங்களோடே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான்.
பின்பு கர்த்தர் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுடைய ஆவியையும் யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுடைய ஆவியையும் ஜனத்தில் மீதியான எல்லாருடைய ஆவியையும் எழுப்பினார்.
அவர்கள் வந்து தங்கள் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்திலே வேலை செய்தார்கள்.
வசனம் 13-14.
தேவாலயப் பணி மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு மாதத்திற்குள்ளாகவே கட்டடப்பணியாளர்களுக்கு இன்னொரு ஆறுதலான செய்தி கொடுக்கப்பட்டது. செருபாபேலே, நீ திடன்கொள். யோசுவாவே, நீ திடன்கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன்கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள்.
நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று தேவன்தாமே
தம் தீர்க்கதரிசி மூலமாக கூறினார். ஆகாய் 2:4. சீனாய் மலைமுன் முகாமிட்டிருந்த இஸ்ரவேலரிடம், இஸ்ரவேல் புத்திரரின் நடுவிலே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாயிருப்பேன். தங்கள் நடுவிலே நான் வாசம் பண்ணும்படி தங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அவர்கள் அறிவார்கள். நானே அவர்கள் தேவனாகிய கர்த்தர் என்றார் தேவன். யாத்திராகமம் 29:45-46. இப்பொழுதும் அவர்கள் மீண்டும் மீண்டும் கலகம் பண்ணி பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தின போதிலும், தம்முடைய தீர்க்கதரிசியின் செய்திகளின் மூலமாக அவர்களை இரட்சிக்க மீண்டும் ஒருமுறை தம் கரத்தை நீட்டினார் தேவன். தம் நோக்கத்தோடு அவர்கள் ஒத்துழைத்ததில் அவர்களை அங்கீகரிக்கும் வண்ணம் தம்முடைய ஆவியானவர் அவர்கள் மத்தியில் இருக்கும்படி தம் உடன்படிக்கையை அவர்களோடு அவர் புதுப்பித்தார். பயப்படாதிருங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்.
திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள், நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று இன்றைய தம் பிள்ளைகளிடமும் தேவன் சொல்கிறார். ஒரு மகத்தான உதவியாளர் கிறிஸ்தவர்களுக்கு எப்பொழுதுமே உண்டு. தேவன் உதவும் விதத்தை நாம் அறியாதிருக்கலாம். ஆனால் தேவன் மேல் நம்பிக்கை வைப்பவர்களை தேவன் ஒருபோதும் கைவிடமாட்டார் என்பது நிச்சயம். தங்களை குறித்து சத்துரு போடுகிற திட்டங்கள் நிறைவேறக்கூடாதபடி தேவன் எத்தனை முறை தங்கள் பாதையை ஒழுங்கமைத்தார் என்பதை கிறிஸ்தவர்கள் உணரக்கூடுமானால், வழிநெடுக தாங்கள் குறை கூறிக்கொண்டும் தடுமாறிக்கொண்டும் இருப்பதை நிறுத்திவிடுவார்கள். அவர்களுடைய விசுவாசம் தேவனில் நிலை கொண்டிருக்கும். அவர்களை அசைக்கத்தக்கதான வல்லமை எந்த சோதனைக்கும் இராது. அவரையே தங்கள் ஞானமாவாகவும் திறனாகவும் ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் மூலமாக தாம் செய்ய விரும்புவதை அவர் நிறைவேற்றி முடிப்பார். ஆகாய் மூலமாக கொடுக்கப்பட்ட ஊக்கமான வேண்டுகோள்களையும் ஆறுதல்களையும் சகரியாவும் வலியுறுத்திச் சொன்னான். எழுந்து கட்டுமாறும், தாம் இஸ்ரவேலருக்கு கொடுத்த கட்டளையை நிறைவேற்றுமாறும் தம் சார்பாக அவர்களுக்கு வலியுறுத்தும்படி அவனை எழுப்பினார் தேவன். தேவ வார்த்தை ஒருபோதும் தோற்காது என்கிற நிச்சயத்தையும், தீர்க்க தரிசனத்தின் நிச்சய வார்த்தைக்கு செவிகொடுப்போருக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம் பற்றின ஒரு வாக்குத்தத்தையும் அறிவித்ததே சகரியாவின் முதல் செய்தியாகும்.
வயல்கள் பாழாக கிடந்தன. கொஞ்சவிருந்த உணவுப் பொருட்கள் வேகமாக குறைந்து வந்தன. அவர்களைச் சுற்றிலும் இருந்தவர்களிடம் நட்பு இல்லை. ஆயினும் தேவ தூதுவர்களின் அழைப்பிற்கிணங்கி விசுவாசத்தோடு முன் சென்று இடிந்து கிடந்த ஆலயத்தை திரும்ப கட்டுகிற வேலையை அவர்கள் விழிப்போடு வேலை செய்தார்கள். தேவனை உறுதியுடன் சார்ந்திருப்பதே அப்பணிக்கு தேவையான முக்கியத்தன்மையாக இருந்தது. தங்கள் கடமையைச் செய்ய மக்கள் அதிக முயற்சி எடுத்தார்கள். தங்கள் இருதயத்திலும் வாழ்விலும் தேவ கிருபை புதுப்பிக்கப்பட நாடினார்கள். அவர்களுடைய விசுவாசத்திற்கு நல்ல பலன் கிடைக்கும் என்றும், எந்த ஆலயத்தின் மதில்களை அப்போது அவர்கள் கட்டி வந்தார்களோ அதன் எதிர்கால மகிமை குறித்த தேவ வார்த்தை பொய்யாக்காது என்றும் தேவனிடமிருந்து ஆகாய் மற்றும் சகரியா மூலம் நிச்சயமான செய்திகள் அவர்களுக்கு வந்து கொண்டே இருந்தன. சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வர இருந்தார். காலம் நிறைவேறும்போது போதகராகவும் மனித இனத்தின் இரட்சகராகவும் அதே கட்டடத்தில்தான் பிரவேசிக்க இருந்தார். இப்படியாக கட்டடம் கட்டினவர்கள் தனியாட்களாய் பிரயாசப்படுமாறு தேவன் விட்டுவிடவில்லை. அவர்களுக்கு திடன் சொல்ல தேவனுடைய தீர்க்கதரிசிகளும் இருந்தார்கள். திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள், நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர்தாமே அவர்களுக்கு அறிவித்தார். எஸ்ரா 5:2, ஆகாய் 2:4.
மனமுணர்ந்து மனந்திரும்பினார்கள். தேவனினை நம்பி முன்னேறிச் செல்ல விரும்பினார்கள். அத்தோடு லெலகீகச் செழிப்பிற்கான வாக்குத்தத்தமும் வந்தது. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்றார் தேவன். வசனம் 19. பாபிலோனிலிருந்து திரும்பி வந்தது முதல் சகல நாட்களிலும் மிகவும் பிரயாசப்பட்டு வந்த அவர்களுடைய தலைவனான செருபாபேலுக்கு மிக முக்கியமான ஒரு செய்தி கொடுக்கப்பட்டது. தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு சத்துருக்களாக உள்ள யாவரும் விழுந்து போகும் நாள் வருகிறதென்று தேவன் அறிவித்தார். செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன்.
நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். வசனம் 23. ஏமாற்றத்திற்கும் குழப்பத்திற்கும் ஊடே தன்னை வழிநடத்தின தேவ நடத்துதலின் நோக்கத்தை இஸ்ரவேலின் தேசாதிபதியான செருபாபேலால் இப்போது காண முடிந்தது. அவை அனைத்திலும் தேவனுக்கு ஒரு நோக்கம் இருந்ததை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது.
செருபாபேலுக்கு ஊக்கம் கொடுப்பதற்காக தனிப்பட்ட விதத்தில் கொடுக்கப்பட்ட வார்த்தையானது ஒவ்வொரு காலத்திலும் தேவ பிள்ளைகளை ஊக்கப்படுத்தும்படி வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ளது. தேவன் தமது பிள்ளைகளுக்கு சோதனை தந்தால் அதிலும் ஒரு நோக்கம் இருக்கும். ஆரம்ப முதல் முடிவு வரை ஒருவனால் பார்க்க முடிந்து தன் செயல் மூலம் தான் நிறைவேற்றி வருகிற நோக்கத்தின் மகிமையை முன்னரே அவன் உணரக்கூடுமானால் எந்த வழியை அவன் தெரிந்து கொள்வானோ அந்த வழியைத் தவிர வேறு எந்த வழியிலும் தேவன் அவனை நடத்துவதில்லை. நாம் தேவவனுக்காக வேலை செய்ய வேண்டும், பாடுபட வேண்டும். அதற்கு நம்மை பலப்படுத்தவே நமக்கு சோதனையும் வேதனையும் தருகிறார்.
ஆலயத்தை திரும்ப கட்டுவதற்கு தங்களால் முடிந்த அனைத்தையும் மக்கள் செய்ய வேண்டியிருந்தது. அவ்வாறு செயலாற்றுமாறு ஆகாயும் சகரியாவும் கொடுத்த செய்திகள் அவர்களை தூண்டின. ஆனால் அவர்கள் வேலை செய்தபோது சமாரியர்களும் பிற எதிரிகளும் பல தடைகளை ஏற்படுத்தி தொல்லை கொடுத்தார்கள். ஒரு சமயம் மேதிய பெர்சிய ராஜ்யத்தின் மாகாண அதிபதிகள் எருசலேமுக்கு வந்து, இந்த கட்டடத்தை மீண்டும் கட்ட உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யார் என்று விசாரித்தார்கள். அச்சமயத்தில் அவர்கள் தேவ நடத்துதலை நம்பாதிருந்திருப்பார்களானால் அந்த விசாரணை அவர்களுக்கு பேரழிவாக அமைந்திருக்கும். ஆனாலும் இந்த செய்தி தரியுவினிடத்திற்குப் போய் எட்டுகிற வரைக்கும் இவர்கள் யூதருடைய மூப்பரின் வேலையை தடுக்காதபடிக்கு அவர்களுடைய தேவனின் கண் அவர்கள் மேல் வைக்கப்பட்டிருந்தது. எஸ்ரா 5:5. யூதர் மிகவும் ஞானமாக அந்த அதிகாரிகளுக்கு பதிலளித்ததால் அவர்கள் மேதிய பெர்சியாவின் மன்னனான 2 ஹிஸ்டாஸ்பஸிற்கு ஒரு கடிதம் எழுதினார்கள். அதன் விளைவாக எருசலேமில் தேவனுடைய வீட்டை மீண்டும் கட்டவும் அதற்கு அரச கருவூத்திலிருந்து உதவி செய்யவும் கோரேஸ் போட்ட கட்டளை இந்த மன்னனின் கவனத்திற்கு வந்தது.
அந்த ஆணை எங்கே இருக்கிறதென்று தேடி பார்த்த தரியு அதனை கண்டுபிடித்தான். தேவாலயத்தை மீண்டும் கட்ட அனுமதிக்கலாமா என்று கேட்டு எழுதியிருந்தவர்களுக்கு பதில் எழுதினான். தேவனுடைய ஆலயத்தின் வேலையை அவர்கள் செய்யட்டும். யூதருடைய அதிபதியும் யூதரின் மூப்பரும் தேவனுடைய ஆலயத்தை அதன் ஸ்தானத்திலே கட்டக்கடவர்கள் என்று கட்டளையிட்டான். தேவனுடைய ஆலயத்தை யூதரின் மூப்பர் கட்டும் விஷயத்தில் நீங்கள் அவர்களுக்கு செய்யத்தக்கதாய் நம்மால் உண்டான கட்டளை என்னவென்றால், அந்த மனிதருக்கு தடை உண்டாகாத படிக்கு நதிக்கு அப்புறத்தில் வாங்கப்படும் பகுதியாகிய ராஜாவின் திரவியத்திலே அவர்களுக்கு தாமதமில்லாமல் செல்லும் செலவு கொடுக்க வேண்டும். பரலோகத்தின் தேவனுக்கு சர்வாங்க தகனபலிகளை இட தேவையான இளங்காளைகள், ஆட்டுக்கடாக்கள், ஆட்டுக்குட்டிகள், கோதுமை, உப்பு, திராட்சரசம், எண்ணெய் முதலானவை தினந்தினம் அவர்கள் சொற்படி தாழ்ச்சியில்லாமல் கொடுக்கப்படக்கடவது. எருசலேமிலிருக்கிற ஆசாரியர்கள் பரலோகத்தின் தேவனுக்கு சுகந்த வாசனையான பலிகளை செலுத்தி ராஜாவுக்கும் அவன் குமாரருக்கும் தீர்க்காயுசுண்டாக மன்றாடும்படிக்கு இப்படிச் செய்யப்படுவதாக என்று எழுதினான். எஸ்ரா 6:8-10.
அக்கட்டளையை எவ்விதத்திலாவது மாற்றுகிறவர்கள் கடுமையான தண்டனையைச் சந்திக்க நேரிடுமென்றும் ராஜா ஆணையிட்டிருந்தான். இதை மாற்றவும் எருசலேமிலுள்ள தேவனுடைய ஆலயத்தைக் கெடுக்கவும் தங்கள் கையை நீட்டப் போகிற சகல ராஜாக்களையும் சகல ஜனங்களையும் தம்முடைய நாமத்தை அங்கே விளங்கப் பண்ணின தேவன் நிர்மூலமாக்கக் கடவர், தரியுவாகிய நாம் இந்த கட்டளையைக் கொடுத்தோம். இதன்படி ஜாக்கிரதையாய்ச் செய்யப்படக் கடவது என்ற விசேஷ அறிவிப்போடு அவன் தன் கட்டளையை முடித்திருந்தான். வசனம் 12. இப்படியாக ஆலயம் கட்டி முடிக்கப்படுவதற்கான வழியை ஆயத்தம் பண்ணினார் தேவன்.
இந்த கட்டளை பிறப்பதற்கு பல மாதங்களுக்கு முன்பிருந்தே இஸ்ரவேலர் விசுவாசத்தோடு பிரயாசப்பட்டு வந்தனர். காலத்திற்கேற்ற செய்திகளை தந்ததன் மூலம் தேவனுடைய தீர்க்கதரிசிகள் அவர்களுக்கு உதவியாயிருந்தனர். அதன் மூலம் இஸ்ரவேலுக்கான தேவ நோக்கத்தை கட்டடப்பணி ஆட்களுக்கு முன்பாக எப்போதும் அந்த தீர்க்கதரிசிகள் நிறுத்தியிருந்தனர். ஆகாய் மூலம் தேவன் கொடுத்த கடைசி செய்தியிலிருந்து 2 மாதங்களுக்குப் பிறகு பூமியில் தமக்கான ஊழியம் பற்றிய தொடர் தரிசனங்களை சகரியாவுக்கு தந்தார் தேவன். ஓமை வடிவிலும் அடையாளங்கள் வடிவிலும் அத்தரிசனங்கள் அமைந்திருந்தன. எந்த நிச்சயமும் இல்லாதிருந்த மக்கள் மனதில் கவலை நிரம்பியிருந்த காலம் அது. இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தில் பிரயாசப்பட்டு முன்னேறிக் கொண்டிருந்தோருக்கு அவை மிக முக்கியத்துவம் வாய்ந்தவையாயிருந்தன. ஆலயத்தை திரும்ப எடுப்பித்து கட்ட யூதருக்கு வழங்கியிருந்த அனுமதியை அரசு நிராகரித்துவிடுமென்று தலைவர்கள் நினைத்தனர். எதிர்காலம் மிக இருண்டதாகத் தோன்றியது. தேவன் தம்முடைய அளவற்ற மனதுருக்கம், அன்பு ஆகியவை பற்றிய ஒரு வெளிப்பாட்டால் தம்முடைய மக்களை தாங்கி அவர்களுக்கு ஊக்கம் தர வேண்டியது அவசியம் என்று கண்டார். சேனைகளின் கர்த்தாவே, இந்த 70 வருஷமாய் நீர் கோபம் கொண்டிருக்கிற எருசலேமின் மேலும் யூதா பட்டணங்களின் மேலும் எந்த மட்டும் இறங்காதிருப்பீர் என்று தரிசனத்தில் கர்த்தருடைய தூதன் கேட்டதை கேட்டான் சகரியா. அப்பொழுது கர்த்தர் என்னோடே பேசின தூதனுக்கு நல்ல வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும் பிரதியுத்தரமாகச் சொன்னார் என்கிறான் சகரியா. அதன் பிறகு சகரியா சொல்வதையும் பார்ப்போம். அப்பொழுது என்னோடே பேசின தூதன் என்னை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். நான் கொஞ்சம் கோபம் கொண்டிருந்த போது அவர்கள் தங்கள் கேட்டை அதிகரிக்கத் தேடினபடியினால் சுகமாய் வாழுகிற புறஜாதிகள் பேரில் நான் கடுங்கோபம் கொண்டேன். ஆகையால் மன உருக்கத்தோடே எருசலேமினிடத்தில் திரும்பினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஆலயம் அதிலே கட்டப்படும், எருசலேமின் மேல் அளவு நூல் பிடிக்கப்படும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சகரியா 1:12-16 வரை. இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பியிருக்கும். இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுவார். இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்ளுவாரென்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறாரென்று முன்னுரைக்கும்படி வழிநடத்தப்பட்டான் தீர்க்கதரிசி. 17. பிறகு யூதாவையும் இஸ்ரவேலையும் எருசலேமையும் சிதறட்டித்த வல்லமைகளை அடையாளப்படுத்தின 4 கொம்புகளைக் கண்டான் சகரியா. அதன்பின் உடனேயே தம்முடைய ஜனங்களை திரும்ப கொண்டு வந்து தம் ஜெபவீட்டை எடுப்பித்து கட்டுவதற்கு தேவன் பயன்படுத்தின பிரதிநிதிகளின் அடையாளமான 4 கொல்லர்களைக் கண்டான். சகரியா 1:18-21 வரை பார்க்கவும்.
நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது, இதோ தன் கையிலே அளவு நூல் பிடித்திருந்த ஒரு புருஷனைக் கண்டேன். நீர் எவ்விடத்துக்குப் போகிறீர் என்று கேட்டேன். அதற்கு அவர், எருசலேமின் அகலம் இவ்வளவு என்றும் அது நீளம் இவ்வளவு என்றும் அறியும்படி அதை அளக்கிறதற்குப் போகிறேன் என்றார். இதோ என்னோடே பேசின தூதன் புறப்பட்டபோது வேறொரு தூதன் அவரைச் சந்திக்கும்படி புறப்பட்டு வந்தான். இவனை அவர் நோக்கி, நீ ஓடி இந்த வாலிபனிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் தன் நடுவிலே கூடும் மனுஷரின் திரளினாலும் மிருக ஜீவன்களின் திரளினாலும் மதிலில்லாத பட்டணங்கள் போல் வாசஸ்தலமாகும். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் சகரியா. 2:1-5 வரை. எருசலேமை மீண்டும் கட்டும்படி தேவன் கட்டளையிட்டார். நகரத்தை அளவிட்டது குறித்த தரிசனத்தின் மூலம் தேவன் தம் மக்களுக்கு ஆறுதலும் பெலமும் கொடுத்தார். தம் நித்திய உடன்படிக்கையின் வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றுவாரெனும் நிச்சயத்தை அது தந்தது. பாதுகாக்கும் தம் கிருபை அவர்களைச் சுற்றிலும் அக்கினி மதிலாயிருக்கும் என்றும் அவர்கள் மூலம் மனுபுத்திரர் அனைவருக்கும் தம்முடைய மகிமை வெளிப்படும் என்றும் அவர் கூறினார். தம் மக்களுக்காக அவர் நிறைவேற்றிக் கொண்டிருந்த காரியங்கள் பூமி எங்கும் அறியப்படையிருந்தது. சியோனில் வாசமாயிருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கெம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார் என்கிறது ஏசாயா 12:6.